ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
ஆன்மா தானே அறியும் அறிவுடைய பொருள் என்றால் அதுக்கு ஏன் ஐம்பொறிகளை சுவாமி கொடுக்கணும்? ஐம்பொறிகளின் துணை இல்லாமலேயே ஆன்மா அறியுமே. ஏன் தானே அறியும் பொருள்னா ஐம்பொறிகள் பயன்படுத்த கூடாதா? கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? சிவபெருமான் தானே அறியும் பொருள். சிவபெருமானுக்கு யாரும் உணர்த்த வேண்டியதில்லை, தானே அறியும் பொருள். அவர் ஐம்பொறிகளின் துணை கொண்டா அறிகிறார்? நிச்சயமா இல்லை. உருவ திருமையினை தாங்குகின்றார் என்று சொன்னால் அவருடைய திருவுருவத்தில் இருப்பதெல்லாம் மாயா காரியமாக ஐம்பொறிகளா? கிடையாது. அந்த அவருடைய அந்த ஞான சக்தி தான் அங்க, அந்த அருட்சக்தி தான் திருமேனியாக விளங்குகிறதே ஒழிய அதன் அந்த கண்ணு வாயிலாக தான் அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. அவர் தன் ஞானத்தால் தான் அறிகிறார். அவருக்கு கண்ணாகவும் செவியாகவும் மூக்கம் இருப்பதெல்லாம் அவருடைய ஞானம் தான். எப்போதும் அவர் கூட இருக்கிற அந்த அருள் ஞானம் தான். ஆகவே அவர் பொறிகளின் துணை கொண்டு அறிபவர் இல்லை. ஏன்? தானே அறியும் பொருள், அது பொறிகளை துணை கொள்ள வேண்டியதில்லை. ஆன்மாவும் தானே அறியும் பொருள்னா அதுக்கு ஐம்பொறிகளின் தேவை கிடையாது. ஐம்பொறிகளே தேவையில்லை. ஆனா ஐம்பொறிகளின் தேவை இல்லாம உயிரை அறிய முடியுமா? அப்ப எப்படி உயிரை தானே அறியும் பொருள் சொல்லலாம்? எந்த பொருள் ஒருவன் உணர்த்த உணர்கின்றதோ அந்த பொருளுக்கு தான் ஐம்பொறிகள் தேவை இல்லையா? ஒருவன் உணர்த்த உணரக்கூடிய பொருளுக்கும் ஐம்பொறிகள் ஏன் தேவை? சிவபெருமான் உணர்த்தினார், அது மூலமாவே ஆன்மா அறிஞ்சிக்க வேண்டியதானே. அப்ப ஐம்பொறிகளும் ஏன் கூடுதலா வேணும்னா, சிவம் தன்னை உணர்த்தும் போது அப்போ ஆன்மாவுக்கு ஐம்பொறிகள் தேவையில்லை. சிவபெருமான் உணர்த்துவதையே துணையாக கொண்டு அதுவே போதும். சிவத்தை அறிவதற்கு அதுவே போதும். ஆனா சிவத்தை அறியக்கூடிய பக்குவம் வரும்போது தானே அது முடியும் இல்லையா? உலகத்தை அறியணுங்கும் போது அங்க சிவம் உணர்த்தவும் செய்யணும், ஐம்பொறிகள் அந்த கரணங்களையும் அங்க சேர்க்கவும் செய்யணும். ஏன்னா அவற்றின் வாயிலாகத்தான் உலகத்தை அறிய முடியும் இல்லையா? சிவம் உலகப் பொருள்களை நேரடியாக ஆன்மாவுக்கு உணர்த்த முடியாது. உலகப் பொருள்களை அறிவதற்கு ஏற்ற கருவிகள் கொடுத்து அறியணும். அதனால எந்த மாயையிலிருந்து உலகத்தை படைச்சாரோ அந்த மாயையிலிருந்தே கருவிகளையும் படைச்சி அந்த கருவிகள் வாயிலாக உலகத்தை உணர்த்துறார். அவர் உணர்த்த வேண்டாம்னா இல்லையா? இது தானே உணரும்னா கருவிகளே தேவையில்லை இல்லையா? ஆகவினாலே இதுவும் சிவம் மாதிரி பெரிய பொருளா ஆயிரும். ஆனா அப்படி இல்லை, கருவிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிய மாட்டாத நிலையில் இருக்கிறது. அதுவும் கருவிகளுக்கு கொஞ்சம் பழுது ஏற்பட்டுட்டா கருவிக்கு கருவி. அதான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கண்ணாடி வைத்திருக்கின்றீர்கள் சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், அதை அணிந்து அணிந்து கொள்ள வேண்டாமா என்றார். அது தொலைவில் உள்ளவற்றை பார்ப்பதற்கு கண்ணாடி கொடுத்திருக்கின்றார்கள். தொலைவில் உள்ளதை பார்க்கறதுதான் பிரச்சனை. அதை போட்டுட்டு புத்தகத்தை பார்த்தோன்னா புத்தகம் எழுத்துக்கள் எல்லாம் குழப்பமாயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த பொறியும் காணாதுன்னு இன்னொரு கருவியும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த உயிரை வந்து தானே அறியும் அறிவுடையதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே உயிர் தானே அறிகின்ற பொருள் என்று சொல்றது தவறு. அப்படின்னா அதுக்கு பொறிகளின் துணை தேவையில்லை. அப்ப அடுத்தவன் சொல்றான், அதுக்கு அறிவே கிடையாதுயா உயிருக்கு அப்படிங்கிறான். அதே காரணத்தை சொல்றார். அப்போ அந்த உயிர்களுக்கு பொறிகள் கொடுத்து என்ன பயன்? அப்பவும் அந்த உயிர்களுக்கு பொறிகள் தேவையில்லை. உயிர் தானே அறியும் அறிவுடையது என்றாலும் ஐம்பொறிகள் தேவையில்லை. உயிருக்கு அறிவே கிடையாது என்று சொன்னால் அப்போதான் ஐம்பொறிகள் தேவையில்லை. ஐம்பொறிகள் தேவையில்லை என்ற ஒரே விடையின் மூலமாக உயிர் தானே அறிவது என்ற கருத்தையும் மறுத்தார் இல்லையா? உயிருக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் மறுத்து விடுகின்றார். அதான் ஐம்பொறிகளைத்தான் வாயில் என்று சொல்கின்றார். அறிவெனில் வாயில் வேண்டாம். அறிவேனில்னா தானே அறியும் அறிவேனில், உயிர் தானே அறியும் அறிவேனில் வாயில்களின் துணை தேவையில்லை. அன்றெனில் உயிருக்கு அறிவே கிடையாது என்று சொன்னார், அவைதான் என்ன? அப்போதும் ஐம்பொறிகள் தேவையில்லை. ஐம்பொறிகள் எதுக்கு? ஆகவே உயிர் ஐம்பொறிகள் மூலமாக அறிந்து வருவதனாலே ஒரு பேர் உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. என்னவென்றால், இந்த உயிர் சிவபெருமான் உணர்த்தியே உணரும் என்ற பேர் உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே அறிவெனில் வாயில் வேண்டா, அன்றெனில் அவைதாம் என்ன? அறிவவை உதவும் எண்ணில் அறிவு அவைன்னு ஒரு பாடம் இருக்குது, அறிவு அதைன்னு ஒரு பாடம் இருக்குது, ரெண்டு பாடம் இருக்குது. அறிவு அவை உதவும் எண்ணில் அந்த ஐம்பொறிகள் உயிருக்கு அறிவை கொடுக்கும். இரண்டாவது கொள்கை உடையவன் உயிருக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்றவன் அவனை என்ன மறுத்தோம்? இப்ப உயிருக்கு அறிவே இல்லைன்னா அப்போ அதுக்கு ஐம்பொறிகள் எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. அந்த உயிருக்கு அறிவே கிடையாது, அப்ப ஏன் ஐம்பொறிகள் இருக்கு தெரியுமா? அந்த ஐம்பொறிகள் அறிவே இல்லாத உயிருக்கு அந்த ஐம்பொறிகள் அறிவை கொடுக்கும் இல்லையா? இப்ப என் கையே பணம் இல்ல, நான் இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வேடிக்கை. அது ஐம்பொறிகள் அவையே ஜடம், அவை வந்து உயிருக்கு வந்து அறிவை கொடுக்குமா? ஐம்பொறிகளும் ஜடம், உயிரும் ஜடம். இதுல ஐம்பொறிகளாகிய ஜடம் உயிராகிய ஜடத்துக்கு அறிவை கொடுக்கும்னு சொன்னா பாருங்க. என்னன்னா சொன்னார் திருமூலர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, இந்த மாதிரி கொள்கைகள் தான் சொன்னார் இல்லையா. தனக்கே அறிவில்லாத ஐம்பொறிகள் உயிருக்கு அறிவை கொடுக்கும் பொருந்தாது. அசேதனம் அவைதான் எல்லாம் என்ன அப்படின்னா அறிவு பொருளை சித்து என்பார்கள், ஜட பொருளை அசித்து என்பார்கள். சித்து அசித்து ஒரு வகையான பேர். இன்னொரு வகையான பேர் என்னன்னா சேதனம் அசேதனம். சேதனம்னா அறிவு பொருள், அசேதனம்னா அதுக்கு எதிர்ப்பதம் அறிவற்றது. அசேதனம் அவைதான் எல்லாம், ஐம்பொறிகள் அவையே அசேதனம், அவற்றுக்கே அறிவு கிடையாது. அவை எப்படி ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும்? அறிபவன் அறியும் தன்மை அருள்வன். ஆமா ஆமா, ஐம்பொறிகளுக்கு அறிவு கிடையாதுதான், அவை கொடுக்க முடியாதுதான். ஆனா பேரறிவுடைய இறைவன் இருக்கின்றான் இல்லையா, அவன் உயிருக்கு என்ன செய்வான்? அறிவை கொடுப்பான். அப்படி வச்சுப்போம், உயிருக்கு அறிவு கிடையாதுதான், ஆனா இப்ப அறிவு அனுபவம்லாம் நிகழுதே அப்படின்னா இறைவன் அந்த அறிவை கொடுக்கிறான். அப்படி சொன்னாதானே இறைவனுக்கு முதன்மை. உயிருக்கே அறிவு இருக்குன்னா அப்புறம் இறைவனுக்கு முதன்மை இல்லையே, உயிருக்கு அறிவே கிடையாதுங்க. ஆனா அறிவு விளங்குதுன்னா அது இறைவன் கொடுத்தது தான் அப்படிங்கிறான். அறிபவன் அறியும் தன்மை அருள்வன் எண்ணில் ஆன்மா அறிவிலதாகும் அப்படின்னா ஆன்மாவுக்குன்னு அறிவே கிடையாது, சிவபெருமான் தான் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கிறான்னு ஆகும் இல்லையா. ஈசன் அசேதனத்தை அழித்திடானே, ஈசன் என்ன செய்ய மாட்டான்? ஜடப்பொருளுக்கு அறிவை கொடுக்க மாட்டான். என்ன அப்படின்னா ஒரு பொருள்கிட்ட அறிவு இல்லைன்னா இல்லைதான், அதுக்கு அறிவு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அறிவு என்பது ஒரு பொருளோடைய இருக்க வேண்டிய குணம் இல்லையா. அந்த பொருள் அந்த குணம் இல்லைன்னா இல்லைதான், இருக்குன்னா இருக்குதான் இல்லையா. இல்லாதது தோன்றாது, உள்ளது அழியாது, அதுதான் நம்ம சர்க்காரியவாதம். எல்லா இடத்துலயும் அந்த அடிப்படை தான் பாருங்க. ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றுக்கெல்லாம் அறிவு கிடையாது, ஆனா அறிவதற்கு துணை செய்யும் அந்த ஒரு சிறப்பு அதுக்கு இருக்கு இல்லையா. இப்ப கண்ணாடிக்கு முகத்தில் அணியுறோமே அதுக்கு காணும் திறன் கிடையாது, ஆனா கண் காண்பதற்கு அது துணை செய்யுது, அந்த ஒரு சிறப்பு பண்பதுல இருக்குது. அதே மாதிரிதான் கண்ணுக்கும், அது தானாக காணாது, ஆன்மா காண்பதற்கு அது துணை செய்கிறது அவ்வளவுதான். ஆனா கண்ணு வந்து பிரிக்க முடியாமல் இருப்பதனால கண்ணு மூக்கு வாயிலாம் நம்ம அதையே நம்ம ஆன்மான்னு நினைச்சு மயங்கிடுறோம். அதான் அவை ஒன்று ஒரு விடயத்தையே அறியும், ஆன்மா ஐந்தையும் அறிவது என்று அருமையாக நம்ம இதெல்லாம் தனியா இருக்கும்போது அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். ஐம்பொறிகள் வேறு நாம் வேறுன்னு. ஆகவே ஆன்மா தானே அறியும் அறிவு என்றாலும் அதுக்கு ஐம்பொறிகளின் உதவி தேவையில்லை. ஆன்மாவுக்கு அறிவே இல்லை என்று சொன்னாலும் அப்போது ஐம்பொறிகளின் உதவி தேவையில்லை. ஆனால் ஐம்பொறிகளின் உதவியை வைத்துத்தான் ஆன்மா அறிகின்றது. எனவே ஆன்மா இறைவன் உணர்த்த உணர்வதுதான். போன பாடல்ல முடிச்சாரு பாருங்க, அந்த கருத்தை தான் இங்க இந்த பாடல் வலியுறுத்துது. போன பாடல் 53 கடைசியில் என்ன முடிச்சாங்க? ஆவி அறிவினால் அறியும் என்றே. அறிவினால்னா இறைவனுடைய அறிவின் துணை கொண்டு, ஆவி ஆன்மா அறிவினால் இறைவனுடைய அறிவின் துணை கொண்டு அறியும்னு சொன்னாங்க. அப்போ அதை மறுக்கிறாங்க, இறைவனுடைய அறிவெல்லாம் ஒன்னு துணை கொள்ள வேண்டாம், தானே அறியும்னு சொன்னாங்க ஒருத்தன். இன்னொருத்தன் அது அறியவே செய்யாதுங்கிறான், அறிவே கிடையாதுங்கிறான். ரெண்டு கருத்தையுமே மறுத்து அப்பா தானே அறியும்னு சொன்னாலும் ஐம்பொறிகள் உதவி தேவையில்லை, அறிவே இல்லைனாலும் தேவையில்லைப்பா, அதனால அப்படிதான் சொல்லாதீங்க. இப்ப அந்த அறிவே இல்லைன்னு சொன்னவன் சொல்றான் ஐம்பொறிகள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும்னா அதுவே ஜடம், அது எப்படி கொடுக்கும்? அப்ப இறைவன் கொடுப்பாங்கிறான். இறைவனோ உணர்த்தினா உணரும் பொருளுக்கு தான் அவன் உணர்த்த முடியுமோ ஒழிய உணர்வே இல்லாத பொருளுக்கெல்லாம் உணர்வை கொடுக்க முடியாது. ஏன்னா இல்லாதது என்னைக்கும் தோன்றாது, உள்ளது அழியாதுப்பா. அதனால இறைவனை உணர்த்தி தான் ஆன்மா உணருது, அதுதான் முடிவு என்று நிலைநாட்டுகின்றார் என்று அந்த பாடல சொல்லிக்கொண்டு திரு சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, நம்முடைய சிவபிரகாச சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம். 55வது திருப்பாடலை இப்பொழுது சிந்திக்க வேண்டும். 54வது திருப்பாடலிலே உயிர் தானே அறியும் பொருளும் அன்று, அறிவே இல்லாத பொருளும் அன்று, அது சிவபெருமான் அறிவிக்க அறிந்து வரும் பொருள் என்று சொல்லி 53 திருப்பாடலிலே முடிவாக சொன்ன கருத்தை நிலைநாட்டி அருளினார். அப்பொழுது நமக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். சிவபெருமான் அறிவிக்க உயிர்களாகி நாம் அறிந்து வருகின்றோம் என்று சொன்னால் அந்த அறிவிக்கின்ற சிவபெருமானை ஏன் இதுவரை அறியாமல் இருக்கின்றோம்? நம் கூடவே இருந்து நமக்கு அறிவித்து உதவி செய்து வருகின்ற பொருளை நாம் அறிந்திருக்க வேண்டாமா? அறியவில்லையே என்று சொன்னால் நாம் முதல்ல நம்மையே இன்னும் அறிந்து கொள்ளவில்லை இல்லையா. அதுபோல நமக்கு உணர்த்துகின்ற பொருளையும் அறியவில்லை. அதுக்கு ஏன் என்று காரணம் சொல்கின்றார் 55வது திருப்பாடல்ல. என்னவென்றால், நம்முடைய அறிவை கொண்டு நாம் அறிந்து வருகின்றோமே. இதெல்லாம் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் வாயிலாகத்தான் அறிகின்றோம். ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் வாயிலாக நாம் அறிந்து வருகின்ற பொருள்கள் எல்லாமே ஜடப்பொருள்கள், மேலும் நிலையற்ற பொருள்கள், ஒரு கால எல்லை வரை இருந்து அப்புறம் அழிந்து போகக்கூடிய பொருள்கள். நிலையற்ற பொருளை அசத்து என்பார்கள், நிலைத்த பொருளை சத்து என்பார்கள். நம்முடைய அறிவு பொறிகரணங்கள் வாயிலாக விளங்கும் அறிவு, இவற்றின் வாயிலாக நாம் அறியும் பொருள்கள் எல்லாம் அசத்து பொருள்கள். அதுதான் சொன்னார், அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி. நம்முடைய அறிவினாலே நாம் அறிந்து வருகின்ற பொருள்கள் எல்லாம் அசத்து பொருள்கள் என்று அறிவாயாக. அசத்து என்பது நிலையற்றது என்று பொருள்படும். நிலையற்றதுங்கிறதுனால அது ஜடப்பொருள்ங்கிறதும் நாமளே புரிந்து கொள்ளலாம். ஆனா இறைவனோ நிலையான பொருள், சத்து பொருள். அப்போ இறைவனும் நம்முடைய அறிவினால் அறியப்படுவான்னு சொன்னா அவனும் அழியக்கூடிய பொருளாயிருவான் இல்லையா? அதனாலதான் நம்முடைய அறிவின் துணை கொண்டு நாம் இறைவனை அறிய முடியவில்லை. அதான் சொல்றார், அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி. அரிதி என்றால் அறிவாயாக என்று பொருள். அறிவாயாக, நம்முடைய அறிவினால் அறிந்து வருகின்ற பொருள்கள் எல்லாம் நிலையற்ற பொருள் என்று தெரிந்து கொள்வாயாக. என்றும் அறிவினால் அறியனாதே ஆவதொன்று இன்மை. ஓ அப்படியா, நம்ம அறிவினால் அறிந்து வருகின்ற பொருள் எல்லாமே நிலையற்ற பொருள், ஆனா இறைவனோ நிலையானவன், அதனாலதான் நம்முடைய அறிவை கொண்டு இறைவனை அறிய முடியவில்லை என்று சொல்லும்போது, அப்போ இறைவனை ஒரு வழியாலும் அறிய முடியாதா என்று ஒரு ஐயப்பாடு வரும். ஆமா, ஒரு வழியாலும் அவனை அறிய முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்போ நாம அந்த இறைவனை பற்றி சிந்திப்பதில் பயன் இல்லை. அறிவினால் அறியனாதே ஆவதொன்று இன்மை. அந்த இறைவனை நம்ம அறிந்து அடையணுங்கிற தேவை இல்லாம ஆயிரும், இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாம ஆயிரும். ஆகவே இறைவனை ஒரு வழியாலும் அவனை அறிய முடியாது என்றும் சொல்லக்கூடாது. சரி, அப்புறம் என்ன சொல்றார், தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான் அசத்து. தொன்மை அறிவுதான், தொன்று தொட்டு பல பிறவிகளிலே அறிந்து வருகின்ற நம்முடைய அறிவு இருக்கின்றதே, இது எப்படிப்பட்ட தன்மை உண்டையது என்று சொன்னால், ஒன்றை ஏதாவது ஒரு விடயத்தை, ஒரு ஓசையையோ அல்லது ஒரு உருவத்தையோ மனத்தையோ ஏதாவது ஒரு விடயத்தை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான். முந்தி முற்பட்டு காணும், நான் அறிகின்றேன் என்ற உணர்வோடு முற்பட்டு காணும், இறைவன் எனக்கு உணர்த்துகின்றான் என்ற எண்ணம் இல்லாமல். இப்ப கண்ணால் ஒரு பொருளை காணும் போது கதிரவன் ஒளி நமக்கு விளக்கம் செய்கிறது, அதனால் காண்கின்றோம் என்பது நாம் அறிந்திருக்கின்ற உண்மைதான். என்றாலும் கூட ஒரு பொருளை காணும் போது நம்முடைய கண்ணால் பார்க்கின்றோம் என்ற உணர்வு தான் அங்கு மேம்பட்டு இருக்கிறதே ஒழிய கதிரவன் ஒளி செய்கின்ற உதவியை பற்றி அங்கு சிந்தனை வருவதில்லை. கதிரவன் ஒளி இப்படி நமக்கு வெளியில அறியும்படி நமக்கு உதவுகிறது, அதை பற்றியே நமக்கு சிந்தனை வரல. அப்படி இருக்கும்போது அறிவுக்கு அறிவாக சூக்குவமாக இருந்து முதல்வன் செய்கின்ற உதவியை நாம நினைப்பதில்லை, நாமே அறிவதாக நினைக்கிறோம். அதான் முந்தி என்பது. இதுதான் தற்போதத்தோடு அறிதல், தன்முனைப்போடு அறிதல் என்றெல்லாம் சொல்வார்களே அதுதான். ஆகவே ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவு அப்படின்னா, எந்த விடயத்தை உயிர் அறிகிறதோ அந்த அறிந்ததன் வண்ணமாக உயிர் விளங்கும், அதான் அதுவதுவாக காணும் அறிவு. உயிருக்கு இயல்பு சார்ந்ததன் வண்ணமாக விளங்கும், அறிந்ததான சார்கின்றது. அதான் சொன்னேன் அல்லவா, கண்ணால் ஒரு உருவத்தை கண்டு அந்த கரணங்களால் அது என்ன உருவம்னு நிச்சயம் பண்ண பிறகு அந்த கரணங்களில் உள்ள புத்தி தத்துவம் அந்த விடய மயமாகவே விளங்கும் என்று சொன்னேன். ஒரு உருவத்தை காண்கின்றோம் என்றால் அது என்ன உருவம் அப்படின்னு புத்தி நிச்சயம் பண்ணுது. நிச்சயம் பண்ணிட்டு அந்த புத்தி என்ன ஆகுது, அந்த உருவத்தின் மயமாகவே அந்த புத்தி விளங்குகிறது. அப்போ அந்த புத்தி தத்துவத்தில் ஆன்மாவாகி நாம அழுந்துகின்றோம். ஆகவே அந்த உருவத்தின் மயமாக நாம் ஆகின்றோம். ஓசை கேட்கும் போது அந்த ஓசை மயமாக ஆகின்றோம் அப்படின்னா, அந்த ஒரு பாடலை நம்ம அந்த பாடலையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னா அதிலே நாம் அழுந்தி போயிடுறோம், மற்றவற்றை அறிவதில்லை. அதுதான் அறிந்ததன் மயமாக விளங்குதல். அறிந்ததை மனது உள்ளே சிந்தித்துக் கொண்டு, முன்பு அறிந்ததை கூட இப்ப மனசுக்குள்ளே சிந்திச்சுட்டு இருக்கலாம், சிந்திச்சு போது அந்த சிந்திக்கின்ற அந்த விஷயத்தின் மயமாகவே நாம் ஆயிருதோம், வேற எதையும் நாம நினைப்பதில்லை. அதுதான் அதுவதுவாக விளங்குதல், அதுவதுவாக காணும் அறிவு. நம்ம அறிவு ரெண்டு தன்மை சொல்றாரு, எங்க அறிவுக்கு நம்ம அறிவுக்கு ரெண்டு தன்மை சொல்றாரு. ஒன்று முந்தி அறிதல், நாம தான் அறிகிறோம் என்று உணர்த்துபவனுடைய கருணையை நினைக்காமல் நாம தான் அறிகிறோங்கிற ஒரு முனைப்போடு அறிதல், அதான் முந்தி அறிதல் இல்லையா. அதுக்கப்புறம் அதுவதுவாக காணும் அறிவு, அதாவது அறிந்த பொருளின் மயமாக விளங்குதல், அதுதான் அதுவதுவாக காணும் அறிவு. அறிந்த பொருளின் மயமாக நம்முடைய அறிவு விளங்குது. அதனால நம்முடைய அறிவினால் அறிகின்ற பொருள் எல்லாமே அசத்து பொருளாகத்தான் இருக்கும், நிலையற்றதாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு நாம் அறியும் போது தன்முனைப்போடும் அறிகின்றோம், அறிந்த பொருளின் மயமாக விளங்குகின்றோம். அப்போ நாம் அறிதெல்லாம் அசத்தாக தான் இருக்கும். மற்றது அறிவனுக்கு அறிவனாதே, மற்றது என்றால் அசத்து பொருளுக்கு வேறான அந்த சிவபெருமான் நம்முடைய அறிவின் துணை கொண்டு அறியக்கூடியது அல்ல, அதனுடைய திருவுருளின் துணை கொண்டு தான் அறிய முடியும். அதை பின்னால சொல்ல இருக்கின்றார். இங்க சொல்ல வருவது முக்கியமான கருத்து, ஆன்ம அறிவினால் பொறிகரணங்கள் வாயிலாக ஆன்ம அறிவினால் அறியப்படும் பொருள் எல்லாம் நிலையற்ற பொருள்கள் என்பது. அதனாலதான் நம்ம பொறிகரணங்கள் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ள முடியாது என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுது. சரி, இப்போ அடுத்த பாடல என்ன சொல்றார், உலக பொருள்களை அறிகிறோமே ஐம்புலன்களை, அந்த நிலையற்ற பொருள்களை, அந்த அசத்து பொருள்களை அறிகிறோமே, இது ஆன்ம அறிவே நேரடியாக அறிகிறதா இந்த அசத்து பொருளை, அல்லது பொறிகரணங்களை நேரடியாக அறியுதா, அல்லது உயிரும் பொறிகரணங்களும் கூடி அறிகின்றதா, அல்லது இறைவன் பொறிகரணங்கள் வாயிலாக அறிகின்றானா, அல்லது இறைவனும் உயிரும் கூடி அறிகின்றனா என்று இப்படி பல வழிகளையும் சொல்லி இதுல எந்த வழியிலையும் வந்து அசத்து பொருள் அறியப்படவில்லை. அசத்து பொருள் எவ்வாறு அறியப்படுகிறது, இதுதான் வினா. 56வது திருப்பாடல்ல இந்த வினாவுக்கு மறைமுகமாக விடை கூறுவது 56வது திருப்பாடல், நேரடியாக அல்ல மறைமுகமாக, அதுதான் ரொம்ப சுவையானது. அசத்து, அசத்துன்னா ஐம்புலன்கள் எதனாலும் வச்சுக்கோங்க, சுவை, உருவம், ஓசை, மனம், ஊருன்னு சொல்லக்கூடிய பரிசம், எதுனாலும் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஐம்புலன்களையும் எந்த ஒரு புலனும் எவ்வாறு அறியப்படுகிறது, நம்முடைய அனுபவம் தான், முத்தி அனுபவம் கூட நம்முடைய பெத்த அனுபவம் தான், பெத்த அனுபவம் தான் இங்க பேசப்படுது இல்லையா. அதன் மூலமா முத்தி அனுபவத்தை பின்னாடி விளக்க வர்ற என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வறிவு அசத்து அறிந்தது, அசத்தாகிய உலகப் பொருள்களை எந்த அறிவு அறிந்தது எனில் உயிர் அறியாது. உயிர் தானாக எதையும் அறியாது, தானே அறியும் அறிவு உயிருக்கு கிடையாதுன்னு இப்பதான் நிலைநாட்டினார். தானே அறியும் அறிவுன்னா அதுக்கு பொறிகளின் துணை தேவையில்லை என்று சொல்லி விளக்கினார். உயிர் தானாக அறியாது. ஈசன் அவ்வறிவு அறியான், ஈசன் என்ன செய்ய மாட்டான், உலகத்து விடயங்களை அறிய மாட்டான். இப்படி சொல்லலாமா, நமக்கு ஐயம் ஏற்படும். ஏன்னா ஈசன் முற்றும் அறிந்தவன், அவன் என் குணங்களுள் ஒன்று முற்றும் உலக எல்லாவற்றையும் அறிந்தவன். அப்படிப்பட்ட ஈசனை வந்து அவன் உலகத்து பொருள்களை அறிய மாட்டான்னு சொன்னால், உலகப் பொருளை அறியாமலா அந்த உலகப் பொருளை அவன் படைத்திருக்க முடியும். காத்து படைத்தது மட்டுமல்ல காத்தல் தொழிலும் செய்கின்றான், உலகத்தையே காக்கின்றான்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அறியத்தானே செய்வான், அறியத்தான் செய்வான். ஆனா இங்க ஈசன் அறிய மாட்டான்னு சொன்னுடைய கருத்து என்னவென்றால், சுட்டி அறிய மாட்டான். இறைவன் உலகத்து பொருள் எதையும் சுட்டி அறிய மாட்டான், ஆனால் எல்லா பொருளையும் அறிவான். சுட்டி அறிய மாட்டான்னு சொல்றீங்க, ஆனா எல்லா பொருளையும் அறிவான்னு அது என்ன விளக்கம் அப்படின்னா, சுட்டி அறிதல் என்றால் ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளை மட்டுமே அறிந்து வருதல், மற்ற பொருள்களை அறியாமல் இருத்தல். ஒரு பொருளை அறியும் போது அந்த ஒரு பொருளை மட்டுமே அறிந்து மற்ற பொருள்களை பற்றி அறியாமல் இருத்தல், அதுதான் சுட்டி அறிதல். இறைவன் அறிகின்ற முறை இப்படி அல்ல, அவன் ஒரே சமயத்தில் எல்லா பொருள்களையும் ஒருங்கே அறிவான் இல்லையா. கதிரவன் ஒளி எல்லா பொருள்களின் மீதும் ஒருங்கே கலந்துள்ளது, ஆனா கண் ஒளி எந்த உருவத்தை பார்க்கிறதோ அந்த உருவத்தில் மட்டும் கலந்திருக்கும். அந்த உருவத்தை தெளிவா பார்க்கணும்னா அப்போ மற்ற உருவத்தை அந்த கண் ஒளி பார்க்காம இருக்கணும், அப்பதான் ஒரு உருவத்தை ஒழுங்கா பார்க்க முடியும். ஒன்றை பார்க்கும் போதே பார்வை இன்னொன்று மேல செலுத்தினா இதையும் தெளிவாறிய முடியாது, அதையும் தெளிவாறிய முடியாது. அப்ப ஐம்பொறிகள் மூலமாக ஏதாவது ஒன்றை சுட்டி அதைத்தான் அறிய முடியும். அப்படி ஒன்றை அறியும் போது மற்றவற்றை அறிய முடியாது. காதால ஒருவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டு கண்ணால் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அறிவு தெளிவாக இருக்காது. ஆகவே நாம நம்ம சுட்டி அறியதான் முடியும், ஆனா இறைவன் சுட்டி அறிபவன் அல்லன். கதிரவன் ஒளி எப்படி எல்லா பொருள்களிடத்திலும் ஒருங்கே கலந்துள்ளதோ அது மாதிரி அனைத்திலும் ஒருங்கே கலந்து அனைத்தையும் ஒருங்கே அறிபவன் இறைவன். ஆகவே உயிர்களாக நாம ஒன்றொன்றா அறிகிறோம். அதனால உலகத்து விடயத்தை அறிந்தது எது, சுட்டி அறிந்தது எது என்று சொன்னால் உயிர் அறிந்ததா? உயிர் அறிந்ததுதான் சொல்றோம், ஆனா உயிரே அறிகின்றது என்றதுக்கு அர்த்தம் இல்லையே. ஆனா உயிர் தானாக அறியாது, இறைவனோ சுட்டி அறிபவன் அல்லன் அல்லது அசேதனம் அறியாது. அப்போ பொறிகள் தான் உலகத்து பொருளை அறிந்ததுன்னு சொல்லாமா? பொறிகளுக்கு தான் அறிவு கிடையாது, அது அசேதனம் அறிவற்றமைன்னு சொல்லிட்டோமே. ஆகவே பொறிகளும் கர்ணங்களும் அறியவில்லை, சரிதானா? வினா என்ன மறந்துடக்கூடாது, வினா என்ன? உலகத்து பொருளை அந்த அசத்து பொருளை அறிந்தது எது? இதுதான் வினா இல்லையா? நிறைய விடைகளை பார்க்கும்போது வினா மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விடைகள் மட்டுமில்ல, ஒவ்வொரு விடையும் சொல்லி இந்த விடையும் தவறு, இந்த விடையும் தவறுன்னு சொல்லிக்கிட்டே போறார் இல்லையா? தவறு தவறு தவறுன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. எது சரிங்கிறத வெளிப்படையா சொல்லாமலே விட்டு விடுகின்றார் ஆசிரியர். ஆனால் அவர் விட்டு விட்டதை வைத்து நாம் அதை பிடித்துக் கொள்ள முடியும், அதனாலதான் விட்டு விட்டு போகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியாம போகட்டும் கருத்தோட ஆசிரியர் விட்டு விடுவாரா? இல்ல, விட்டு விட்டால் எஞ்சி உள்ளது எதுவோ அதுதான் நாம பிடித்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு உய்த்துணரும் திறனை நம்மிடம் வளர்ப்பார்கள் இல்லையா? குழந்தைகளை தாய் தந்தையர் வளர்க்கும் போது, ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் போது உய்த்துணரும் ஆற்றலையும் வளர்க்க வேண்டும் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் ஆசிரியர்கள் பண்ணியிருக்கிறார். உலக விடயத்தை அறிவது எது? உயிர் தானே அறியுது. அப்ப உயிர் தானே அறிகிறதா? இல்ல, தானே அறியவில்லை. இறைவன் அறிகின்றானா? இறைவன் சுட்டி அறிய மாட்டான், அவன் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவான், அது வேற விஷயம். இந்த சுட்டி அறிவது எதுன்னு தான் கேள்வி, இறைவனும் அல்ல. இப்ப பொறிகரணங்களே அறிகின்றனவா? அவை அசேதனம் ஜடம், அவையும் அறியல. அப்போ உயிரும் அறியல, இறைவனும் அறியல, பொறிகரணங்களும் அறியல. தனித்தனியா சொன்னா சரியா வரமாட்டேங்க. உயிர் மட்டும் அறியுது, இறைவன் மட்டும் அறிகிறான், பொறிகரணங்கள் மட்டும் அறிகின்றன, தனித்தனியா சொன்னா சரி வரல. ரெண்டு ரெண்டா சேர்த்து பார்ப்போம். உயிர் பொறிகரணங்களோடு சேர்ந்து உலக விடயத்தை அறிகிறது, சரியா வருதே இல்லையா? உயிரானது கொஞ்சம் அப்படி சித்தாந்தம் பயின்று வரும் நிலையில நாமெல்லாம் அப்படிதான் நினைப்போம் இல்லையா? நமக்கு சுவாமி பொறிகரணங்கள் கொடுத்திருக்கிறார், அது மூலமா நாம அறிஞ்சுக்கிட்டு வரோம், சரிதானே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? சித்தாந்தத்தை தொடர்ந்து கேட்கும் போதுதான் இல்லையா அது முடியாது. உயிர் பொறிகரணங்களோடு சேர்ந்து தானாக அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பொறிகரணங்கள் தமக்கென அறிவில்லாத ஜடம் இல்லையா? உயிரோ உணர்த்தினாரன்றி உணராது, தானாக ஒன்றையும் உணராது. இப்ப தானாக உணரமாட்டாத உயிரும் அறிவு என்பது உணர்வு என்பதே இல்லாத பொறிகரணங்களும் ஒன்று சேர்ந்தால் அப்ப எப்படி அறிவு நிகழும்? ஆகவே உயிரும் பொறிகரணங்களும் சேர்வதால் மட்டும் உலகத்து பொருளை அறிய முடியாது. அதான் ஆவி செவ்விய கருவி கூடி தெரிவுறாது. ஆவினா உயிர், செவ்விய கருவி நல்ல செம்மையான கருவிகள் தான், நல்ல திறன் வாய்ந்த குறைபாடு இல்லாத கண் செவி மூக்கு ஐம்பொறிகள்லாம் நல்ல குறைபாடு இல்லாத பொறிகள் தான். மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் செம்மையானவைதான். செம்மையான கருவிகளும் உயிரும் சேர்ந்து விட்டால் மட்டும் அங்கே அறிவு விளங்கி விடுவதில்லை. பா எவ்வளவு பெரிய விஷயம். ஆவி செவ்விய கருவி கூடி தெரிவுறாது, அருளில் சேராது. சரி, அப்ப இறைவன் பொறிகரணங்களை கொண்டு அவன் அறிகின்றான்னு வச்சுக்கோமே இல்லையா? உயிரும் பொறிகரணங்களும் சேர்ந்தா அறிவு விளங்காது, இறைவனும் பொறிகரணங்களும் சேரட்டுமே, ரெண்டு ரெண்டா சேர்த்து தனித்தனியா பார்த்தா முடியலன்னு ரெண்டு ரெண்டா சேர்த்தாங்க. ஆன்மாவும் பொறிகரணங்களும் சேர்ந்தால் உலக அறிவு நிகழுமா? நிகழாது. ஏன்னா பொறிகரணம் ஜடம், ஆன்மா தானா அறியாது. இது ரெண்டும் சேர்வதனால உலக அறிவு விளங்க போவதில்லை. அப்ப இறைவனும் பொறிகரணங்களும் சேர்ந்தா அப்படின்னா இறைவனுடைய முன்னிலையில் பொறிகரணங்கள் அவை ஒரு தனி பொருளாக முனைத்து நிற்க முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒளியின் முன்னால் இருள் எப்படி நிற்க முடியாதோ அது மாதிரி என்னன்னா அவனுடைய அருளுக்குள்ள இதெல்லாம் அடங்கிரும். நமக்கு கண்ணு மூக்கு எல்லாம் உதவி செய்து இல்லையா, அதனால நம்ம முன்னிலையில அவையெல்லாம் விளங்குது. ஆனா இறைவனுடைய அறிவுக்கு இவையெல்லாம் வந்து உதவி செய்யக்கூடியவே அல்ல. அதனால அவன் முன்னால் அது எதுவும் முனைத்து தோன்றாது. ஒரு சின்ன குழந்தை வருது, வீட்டில் பல வகையான விளையாட்டு பொருள்கள் இருக்கின்றன. பல வகையான விளையாட்டு பொருள்களா பஞ்சம், எத்தனை விதமா இருக்கு. அந்த காலத்து விளையாட்டு பொருள் இருந்து இந்த கால நவீன விளையாட்டு பொருள் வரைக்கும் இருக்குது இல்லையா. ஒரு சிறுவன் அந்த வீட்டுக்குள்ள போகிறான், அவனுக்கு ஒவ்வொரு விளையாட்டு பொருளும் அவனை வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். இது இந்த மாதிரி விளையாடலாம், அதை வச்சு அப்படி விளையாடலாம், இது எதுவும் புதுமையா இருக்கா, இது எப்படி இருக்கு பார்ப்போன்னு அவன் ஒவ்வொன்றையும் ஆர்வம் ஆர்வமா பார்ப்பான். இப்ப நாம போகிறோம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி பார்ப்போம், எல்லாத்தையும் விளையாட்டு பொருள்கள் ஒரே பார்வையில பார்த்துட்டு விட்டுருவோம் சரின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல எதை வச்சு நாம விளையாட போறது இல்லையா, அந்த நிலைமை நாம கடந்தாச்சு இல்லையா. இப்ப நாம அது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே நோக்கத்தை பார்ப்போம், சரி விளையாட்டு பொருள்கள் அவ்வளவுதான் இல்லையா. ஆனா அவனுக்கு அதை வச்சுதான் ஒரு அனுபவம் தேவைப்படுது. நாம பெறக்கூடிய அனுபவங்களை சிறு குழந்தைகளால் பெற முடியாது, அதுகளுக்கு உலக அனுபவமே அந்த விளையாட்டு பொருள்களை வச்சுதான். அப்ப அதுகளுக்கு அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக அங்க காட்சி அளிக்கும். அது மாதிரி நம்முடைய நமக்கு உலக அனுபவம் தேவை, நமக்கு ஒவ்வொரு பொறியும் தனித்தனியே நம்மிடம் முனைத்து விளங்கும். ஆனா இறைவன் உலக அனுபவத்துக்கு அப்பாற்பட்டவன், ஆகவே அவன் முன்னிலையில இந்த பொறிகள் கரணங்கள்லாம் ஒரு பொருளாகவே முனைத்து நிற்க முடியாது இல்லையா. ஆகையினாலே இறைவனோடு பொறிகரணங்கள் சேர இறைவன் பொறிகரணம் மூலமாக உலக அறிவான் என்பது பொருந்தாது, அவன் முன்னிலையில் பொறிகரணங்கள் நிற்க முடியாது. அதனாலதான் அருளில் சேராது என்ற பொறிகரணங்கள் அவன் அருளில் பொருந்த மாட்டான், அருளில் சேராது. ஒவ்விரு வகையதெனில் ஒவ்விரு, இது நமக்கு ஒரு புதுமையான சொல்லு என்னன்னா, அவ்விருவர் அப்படின்னா அந்த இருவர், இவ்விருவர்னா இந்த இருவர். யார் அவ்விருவருமோ, கொஞ்சம் தள்ளி உள்ளவங்களை அவ்விருவர்னு சொல்லுவோம், நமக்கு கிட்ட உள்ளவங்களை இவ்விருவர்னு சொல்லுவோம், இடைப்பட்டவர்களை ஊவிருவர்னு சொல்லலாம், தொலைவில் உள்ளதை அதுன்னு சொல்லலாம், அருகில் உள்ளதை இதுன்னு சொல்லலாம், அது சேமை சுட்டு அண்மை சுட்டு இந்த ரெண்டு தான் நம்ம பயன்பாட்டில் இப்ப இருக்கு. ஆனா இடைப்பட்டதாக இருக்கிறத வந்து உது என்று சொல்கின்ற வழக்கம் உண்டு, அது இது உது. அதே இது ஆண்பால சொல்லும் போது அவன் இவன் உவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல ஒரு துதிப்பாடல் காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் வைத்துள்ளார்கள், நால்வர் துதி ஒவ்வொருத்தர் மேலையும் தனித்தனி பாடல். அதுல சுந்தரமூர்த்தி சுவாமி மேல பாடப்பட்ட பாடல்ல, ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே, அவனை கொண்டேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல உவனை கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. அவன் இவன் இதுக்கு இடைப்பட்ட உவன்கிற ஒரு சுட்டை அங்கே கையாண்டுள்ளார்கள். எதனால் அப்படி வைத்தார்கள் என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் நம்ம மகிழ வேண்டிய விஷயம், அது தனி ஆராய்ச்சி. அது அந்த உவன்கிற சுட்டு இருக்கு. அதே மாதிரி அவ் இவ்வுன்னு சொல்ற மாதிரி உவ்வுனுங்க வந்திருக்கு. உவ்விரு வகையதெனில் என்று சொன்னால் எஞ்சி இருக்கின்ற ஜோடி அது, ஜோடி ஜோடியா சொன்னாங்க, உயிரும் பொறிகரணங்களும் சேர்ந்தா அறிய முடியுமா, முடியாது. இறைவனும் பொறிகரணங்களும் சேர்ந்தா அது சேரவே முடியாது. அப்ப எஞ்சி இருக்கிற ஜோடி அது, இறைவனும் உயிரும், இறைவனும் உயிரும் சேர்ந்தா அறிய முடியுமா, அதான் அருளில் சேராது. இறைவனும் அதாவது அதை நம்ம மாத்தி வச்சுக்கணும், அருளில் சேராது என்பதை வந்து நாம உயிருக்கு வச்சுக்கணும், உயிருக்கு வச்சுக்கணும். அருளில் சேராது என்றால் உயிர் வந்து திருவருளோடு சேராது. உயிர் திருவருளோடு சேராதுன்னு எப்படி சொல்லலாம், உயிர் திருவருளோடு சேருவதான முத்தி நிலை, முத்தி நிலையில தான் சேரும். முத்திக்குரிய பக்குவம் வரும் வரையில், பெத்த நிலையில் இருக்கும் வரையில் அருளை சேராத. இங்க வந்து உலகத்து பொருளை அறிவது எதுன்னு தானே கேள்வி, உலகத்து பொருளை அறிவது எது? அப்ப இது பெத்த நிலை தானே, முத்தி நிலையை பத்தி பேச்சு இல்லையே, முதல்ல அடியன் குறிப்பிட்டேனே பெத்த நிலை அனுபவத்தை பத்தி தான் இந்த பாடல் விளக்குதுன்னு சொன்னேன். அப்போ உலகத்து பொருளை அறிவது எதுன்னா உயிரும் திருவருளும் சேர்ந்து அறியும்னு சொல்லலாமா என்றால், பெத்த நிலையிலே உயிர் திருவருளோடு சேர முடியாது, பெத்த நிலையிலே உயிர் திருவருளோடு சேர முடியாது, அதான் அருளில் சேராது. அப்புறம் உவிரு வகையதனில் எஞ்சி இருக்கின்ற ஜோடி எதுன்னா இறைவனும் பொறிகரணங்களும் சேர்ந்து, அது அடியன் ஏற்கனவே விளக்கிவிட்டேன், இறைவன் முன்னிலையில் பொறிகரணங்கள் ஒரு பொருளாக முனைத்து நிற்க முடியாது, அதான் ஒளி இருள் ஒருங்குறாவே, ஒளியின் முன்னால் இருளானது முனைத்து நிற்க முடியாது. அதுபோல இறைவன் முன்னிலையில் பொறிகரணங்கள் இறைவனுக்கு காட்டி துணை செய்யலாம் என்ற நிலையில நிற்க முடியாது. அவன் என்ன பொறிகரணங்களுக்கும் மேலான ஒரு பொருள் அவனுடைய திருவருள் இல்லையா, அந்த திருவருளுக்கு வேற ஒரு பொருள் காட்டி உதவி செய்ய முடியுமா, அந்த தகுதி எந்த பொறிகரணங்களுக்கும் கிடையாது. அதனால ஒரு பொருளாக அவன் முன்னிலையில் அது நிற்க முடியாது. ஆகையினாலே ஒளி இருள் ஒருங்குறாவே, ஒளியின் முன்னால் இருளானது முனைத்து நிற்க முடியாது, ஒளியும் இருளும் ஒன்று சேர்ந்து ஒன்று விளங்க முடியாது, அது மாதிரி இறைவன் முன்னால் கருவிகரணங்கள் முனைத்து நிற்க முடியாது. எனவே இறைவன் கருவிகரணங்களோடு சேர்ந்து அதனால் உலக பொருள் அறியப்படுகிறது என்று சொன்னாலும் தவறு. இறைவனும் உயிரும் சேர்ந்து உலக பொருள் அறியப்படுகிறது சொன்னா அதுவும் தவறு. ஏன்னா பெத்த நிலையில உயிர் இறைவனோடு சேர முடியாது. உலக பொருளை அறிதல் பெத்த நிலைதான். ஆன்மாவும் கருவிகரணங்களும் சேர்ந்து அதனால உலக பொருள் அறியப்படும் சொன்னாலும் தவறு. ஏன்னா கருவிகரணங்கள் ஜடம், ஆன்மாவும் தானா அறியாது, எனவே அதுவும் முடியாது. தனித்தனியா அறியுதல் சொன்னாலும் முடியாது. ஆன்மாவே அறியுது உலக பொருளை, ஆன்மாவுக்கு தானா அறியும் திறன் கிடையாது. கருவிகரணங்களே அறிகின்றன, அவை ஜடம். இறைவனே அறிகின்றான் சொன்ன அவன் சுட்டறிவினால்தான் உலக பொருளை அறிய முடியும் இல்லையா? அவன் சுட்டி அறிபவன் அல்ல. ஆகவே உயிராகவும் உலக பொருளை அறிய முடியாது, கருவிகரணங்களும் ஜடம் அவையும் அறிய முடியாது. இறைவனும் சுட்டறிபவன் அல்ல, அவனும் அறிய மாட்டான். உயிரும் கருவிகரணங்களும் சேர்ந்தும் அறிய முடியாது. இறைவனும் உயிரும் சேர்தல் என்பது பெத்த நிலையில் வாய்ப்பில்லை. இறைவனும் பொறிகரணங்களும் சேர்ந்தது என்றால் ஒளியின் முன்னால் இருள் நிற்க முடியாது என்று சொல்லி முடித்து விட்டார் பாடல். அப்போ உலக பொருளை அறிந்து வருகின்றோமே, நாள்தோறும் நம்முடைய அனுபவம் அல்லவா, நம்முடைய அன்றாட அனுபவம் அது. அப்ப உலக பொருளை எப்படி அறியப்படுகிறது? மூணு பொருள்கள்ங்க, பொறிகரணங்கள், உயிர், இறைவன், மூணு பொருள். ஒவ்வொன்றும் தனித்தனியா அறிவதனாலையும் உலக பொருள் அறிய முடியாது, ரெண்டு ரெண்டா சேர்வதனாலையும் உலக பொருள் அறிய முடியாது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் முடித்து விட்டார். அப்ப எஞ்சி இருக்கின்ற சேர்க்கை என்ன? தனித்தனியா என்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதனால சேர்க்கை தான். சேர்க்கையிலையும் ரெண்டு ரெண்டா சேர்ந்தா முடியாது. இறைவன் உயிர், உயிர் பொறிகரணங்கள், இறைவன் பொறிகரணங்கள், ரெண்டு ரெண்டா சேர வாய்ப்பு இல்லை. அப்ப எஞ்சி இருக்கின்ற ஒரே சேர்க்கை மூன்றும் சேர வேண்டும். அதை உயித்து உணர்ந்து விட்டீர்கள் அல்லவா? அதனால நாம் எல்லாம் உயித்து உணர்வோம்னு ஆசிரியருக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. அதனாலதான் அப்படியே முடித்து விட்டார்கள். அப்போ உலக பொருளை அறிவதற்கு கருவிகரணங்களும் வேண்டும், உயிரும் இருக்கணும், இறைவனும் உதவி செய்வதற்கு இருக்கணும். இறைவன் கருவிகரணங்கள் வாயிலாக உலக பொருள்களை உயிர்களாகிய நமக்கு உணர்த்துகின்றான். முத்தினியில தன்னை உணர்த்தும் போது அப்போ தன்னுடைய திருவருள் மூலமாக நேரடியாகவே உணர்த்திடுவான். அங்க கருவிகரணங்கள் தேவையில்லை. உலக பொருள்களை அறிந்து வர வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிற வரைக்கும் கருவிகரணங்களை கூட்டி வைத்தே நமக்கு சுவாமி உலக பொருள்களை உணர்த்துகின்றான். அதுலயும் பெரிய கருணை, உலக பொருள்களையும் தனக்கென்று திருமேனி கொண்டு, இதிலெல்லாம் ஆலயத்தில் இருக்கின்ற சிவலிங்க திருமேனி, ஏனைய உருவ திருமேனிகள், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகர் போன்ற உருவ திருமேனிகள், பைரவர், வீரபத்திரர், அம்பாள் போன்ற உருவ திருமேனிகளில் வைத்தும், சிவலிங்கமாகிய அருவுருவ திருமேனியில் வைத்தும், அடியார்களுடைய திருநீரு கண்டிகை ஆகிய சாதனங்களில் வைத்தும் இல்லையா, தன்னை வழிபடுமாறு அவற்றிலே தன்னுடைய சாநித்தியம் மேலோங்கி விளங்க எழுந்தருள் இருக்கின்றார். உலக வெறும் நிலையற்ற பொருள்களை மட்டுமே அறிந்துகிட்டு இருந்தா உயிர்கள் எப்போ உய்ய முடியும்? அப்ப நிலையான தன்னையும் இந்த நிலையற்ற பொருள்கள் மேல எழுந்தருளை பண்ணி, பூஜையிலாம் ஆவாகனம் பண்றோம் இல்லையா, எழுந்தருளை பண்ணி இந்த நிலையற்ற பொருள்கள் வாயிலாக நிலைத்த பொருளாகிய தன்னையும் ஓரளவு அறிந்து கொள்ளும்படியாக அவன் எழுந்தருளிருக்கின்ற, அதான் பெரிய கருணை. ஏன்னா நம்மால பொறிகரணங்களின் வாயிலாக அறிந்தாதானே அறிந்தபடி இல்லையா? அப்போ பொறிகரணங்களை விட்டால் அறியாமையாகிய கேவல நிலைதான் வரும். அதனால நம்புவருட்டு அப்படியும் எழுந்தருளிருக்கின்றான். அதான் ஒரு சிறப்பு எம்பெருமானுடைய கருணை. ஆகையினாலே ரொம்ப அருமையாக இந்த பாடலை உய்த்துணர வைத்தார். உலகப் பொருளில் எந்த ஒரு உலகப் பொருளையும் அறிவதற்கு மூன்றும் அங்க சேரணும், கருவிகரணங்களும் வேண்டும், உயிரும் இருக்கணும், உணர்த்துவதற்கு திருவருளும் இருக்கணும்.